அன்பர்களுக்கு வணக்கம். இது பிபிசி தமிழோசையின் உலக செய்தி அறிக்கை.
வழங்குவோர் சிவராமகிருஷ்ணன், சாதாத். கிழக்கு யுக்ரைனிய வான்பரப்பில் மலேசியா ஏர்லைன்ஸ் விமானம் ஒன்று சுற்று வீழ்த்தப்பட்டது தொடர்பாக போர்க்குற்ற சட்ட நடவடிக்கை ஒன்றை நெதர்லாந்து சட்ட நடவடிக்கை அதிகாரிகள் ஆரம்பித்திருக்கின்றனர். இந்த சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை நெதர்லாந்திடமே ஒப்படைக்க தயார் என யுக்ரைனிய பிரதமர் அர்சன்யு யட்சன்யுக் தெரிவித்திருக்கின்றார்.
Dutch side could lead the process of investigation together with the entire international community.
இறந்தவர்கள் பெரும்பான்மையானோர் டச்சு பிரஜைகள் என்னும் நிலையில் உயிரிழந்த பயணிகளின் அழுகி வரும் உடல்களை டச்சு தடயவியல் நிபுணர்கள் ஆய்வுகளை மேற்கொள்ள தொடங்கியிருக்கின்றனர்.
யுக்ரைனின் வான்பரப்பில் கடந்த வாரம் ஒரு மலேசிய விமானம் சுட்டு வீழ்த்தப்படுவதற்கு சில நிமிடங்களுக்கு முன்னர் அந்த பகுதியில் யுக்ரைனிய போர் விமானம் ஒன்று அந்த மலேசிய விமானத்திற்கு அருகில் பறந்து கொண்டிருந்தது என்று ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதையடுத்து யுக்ரைன் அரசிடமிருந்து இப்பொழுது ரஷ்யா விளக்கம் ஒன்றை கோரியுள்ளது. மலேசிய விமானம் பயணித்த பாதையில் எந்த ஒரு ஏவுகணை தாக்குதலும் நடந்ததாக தம்மால் கண்டறிய முடியவில்லை என்றும் கிளர்ச்சியாளர்களுக்கு பக் வகை ஏவுகணைகளை தாங்கள் அளிக்கவில்லை என்றும் ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் கூறுகிறது. ரஷ்யாவின் இந்த அறிவிப்பு அமெரிக்காவின் நிலைப்பாட்டுக்கு நேர் எதிராக உள்ளது.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
மலேசிய விமானம் விழுந்த சம்பவம் தொடர்பான கண்டன தீர்மானம் ஒன்றில் ஐநா பாதுகாப்பு சபை இன்று திங்கட்கிழமை பின்னேரம் வாக்களிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த தீர்மானத்தின் வாசகங்கள் வார்த்தைகள் தொடர்பில் ரஷ்யாவுக்கும் மற்ற நாடுகளுக்கும் இடையில் கருத்து வேறுபாடும் இழுபறியும் நிலவியிருந்தது. இதனிடையே ரஷ்யாவுக்கு எதிராக புதிய தண்டனை தடைகளை கொண்டு வருவது பற்றி விவாதிப்பதற்காக ஐரோப்பிய வெளியுறவு அமைச்சர்கள் நாளை செவ்வாய்க்கிழமை அன்று கூட இருக்கிறார்கள்.
யுக்ரைனின் கிழக்கு பகுதியிலுள்ள டோனியஸ்க் நகரில் மீண்டும் கடும் சண்டைகள் தொடங்கியுள்ளன. அங்குள்ள ரயில் நிலையத்தை சுற்றி இடம்பெற்ற குண்டு வெடிப்புகளை அடுத்து பொதுமக்கள் அங்கிருந்து வெளியேறி வருகின்றார்கள். இதனிடையே யுக்ரைன் அரச படைகள் அங்குள்ள விமான நிலையத்திலிருந்து நகர்ந்து கிளர்ச்சியாளர்கள் பிடியில் இருக்கும் நகரின் மையப்பகுதியை நோக்கி நகர்கிறார்கள் போல தோன்றுகிறது என்று பிபிசியின் செய்தியாளர் ஒருவர் கூறுகின்றார்.
பிபிசி தமிழோசை நிகழ்ச்சியை நேயர்கள் சிற்றலை வரிசைகள் மூலமாகவும் bbctamil.com என்ற எமது இணையதளத்தின் மூலமாகவும் கேட்கலாம்.
மத்திய கிழக்கின் காசா நகரத்தில் மருத்துவமனை ஒன்றில் இஸ்ரேலிய படைகள் நடத்திய ஷெல் தாக்குதலில் 5 பேர் கொல்லப்பட்டும் குறைந்தது 7 பேர் காயமடைந்தும் இருக்கின்றனர். காயமடைந்தவர்களில் பெரும்பான்மையானோர் மருத்துவ பணியாளர்கள் ஆவர். நகரின் கிழக்கே இருக்கின்ற அல் அக்ஸா மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவு, அறுவை சிகிச்சை அறைகள், வரவேற்பறை போன்ற இடங்களில் ஷெல் குண்டுகள் விழுந்ததாக சம்பவத்தை கண்டவர்கள் கூறுகின்றனர். ஹமாஸ் ஆயுததாரிகள் எதிராக இஸ்ரேல் நடத்தி வரும் தாக்குதலில் மற்ற இடங்களில் அதிக எண்ணிக்கையிலானவர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள்.
காசாவில் ஏற்பட்டு வரும் வன்முறைகளை நிறுத்தும் வகையிலான சமரச முயற்சிகளை முன்னெடுக்கும் வகையில் அமெரிக்க வெளியுறவு செயலாளர் ஜான் கெரி கெய்ரோவுக்கு பயணமாகின்றார். ஐநா தலைமைச் செயலாளர் பான் கி முன் ஏற்கனவே அங்கு சென்றுள்ளார். இதனிடையே அங்கு உடனடியாக மோதல் நிறுத்தம் ஏற்பட வேண்டும் என்று ஐக்கிய நாடுகள் சபையின் பாதுகாப்பு கவுன்சில் கோரியுள்ளது.
பிபிசி தமிழோசை நிகழ்ச்சிகள் குறித்து உங்கள் கருத்துக்களை எமது இணையதளமான bbctamil.com மூலமாகவும் தபால் மூலம் எழுதும் நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டியன் 654 கொழும்பு என்ற உள்ளூர் முகவரிக்கும் எழுதலாம்.
இந்தியாவின் பெங்களூருவில் குற்றச்செயல்கள் அதிகரித்து வருவதாக முறையிட்டு மக்கள் கொந்தளித்து வரும் சூழலில் அவ்வூரின் காவல்துறை ஆணையர் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். அண்மையில் பெங்களூருவின் தனியார் பள்ளி ஒன்றில் 6 வயது சிறுமி ஒருத்தி பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தப்பட்டதாக குற்றஞ்சாட்டப்படும் சம்பவத்தில் விசாரணைகள் நடக்க தாமதமானதற்கு எதிராக உள்ளூர் மக்களும் அமைப்புகளும் அதிருப்தி வெளியிட்டிருந்தன.
லண்டன் லார்ட்ஸ் மைதானத்தில் இங்கிலாந்து அணிக்கு எதிராக நடைபெற்ற 2வது டெஸ்ட் போட்டியில் இந்தியா 95 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளது. இதன் மூலம் 5 போட்டிகளை கொண்ட டெஸ்ட் தொடரில் இந்தியா 1-0 எனும் கணக்கில் முன்னிலை பெறுகிறது. 28 ஆண்டுகளுக்கு பிறகு லார்ட்ஸ் மைதானத்தில் இந்தியா வெற்றி பெற்றுள்ளது. இது இங்கிலாந்து அணி தொடர்ச்சியாக பெறும் 10வது தோல்வியாகும். லார்ட்ஸ் மைதானத்தில் ஏற்பட்டுள்ள தோல்வியை அடுத்து இங்கிலாந்து அணியின் தலைவர் ஆலிஸ்டர் குக் மீதான அழுத்தங்கள் அதிகரித்து அவரது எதிர்காலம் குறித்த கேள்விகள் எழும்பியுள்ளன.
நீங்கள் கேட்டது பிபிசி தமிழோசையின் உலகச் செய்தி அறிக்கை.